அதிகாரம் 14. செல்வந்தர்களுக்கான ஊழியம். ரோம ராஜ்யத்தில் நூற்றுக்கதிபதியாக இருந்த கொர்னேலியு உயர்ந்த பிறப்பும் செல்வமும் கொண்ட ஒரு மனிதன். அவனுடைய பதவி கனமிக்கதும் நம்பிக்கைக்குரியதுமாயிருந்தது. பிறப்பிலும் பயிற்சியிலும் கல்வியிலும் அந்நியனாயிருந்த அவன் யூதர்களோடு இருந்த தொடர்பினால் மெய்யான தெய்வத்தை குறித்த அறிவை பெற்று அவரை தொழுது ஏழைகளுக்கு இறங்கி தனது விசுவாசத்தின் உண்மையை காண்பித்திருந்தான். அவன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் 10:2. கிறிஸ்துவின் வாழ்க்கையினாலும் மரணத்தினாலும் வெளிக்காட்டப்பட்டிருந்த விதமாக சுவிசேஷ அறிவை கொர்னேலியு பெற்றிருக்கவில்லை. தேவன் அவனுக்கு பரலோகத்திலிருந்து நேரடியாக ஒரு செய்தியை அனுப்பினார். மற்றொரு செய்தியில் அவனை சந்தித்து அவனுக்கு போதிக்கும்படியாக அப்போஸ்தலன் பேதுருவை நடத்தினார். கொர்னேலியு யூத சபையோடு இணைந்திருக்கவில்லை. ரபிமார்களால் அவன் அந்நியனாகவும் அசுத்தனாகவும் பார்க்கப்பட்டிருந்திருப்பான். ஆனால் தேவன் அவன் இருதயத்தின் உண்மையை வாசித்தார். பூமியில் இருக்கிற தமது ஊழியர்களோடு இணைந்து சுவிசேஷத்தை போதிக்கும்படியாக இந்த ரோம அதிகாரிக்கு தேவன் தமது சிங்காசனத்திலிருந்து தூதுவர்களை அனுப்பினார். அவ்விதமே இன்றைக்கும் தேவன் உயர்ந்தோர் மத்தியிலும் தாழ்ந்தோர் மத்தியிலும் ஆத்துமாக்களை தேடுகிறார். கொர்னேலியுவை போன்ற தமது சபையோடு இணைத்து கொள்ள அவர் விரும்புகிற மனிதர் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் மேல் பட்சமாயிருந்தும் உலகத்தோடு அவர்களை கட்டியிருக்கிற கயிறுகள் அவர்களை பிடித்து கொண்டிருக்கிறது. தாழ்மையானவர்களோடு இணைந்து செயல்பட இவர்களுக்கு சன்மார்க்க தைரியம் அவசியம். தங்களுடைய பொறுப்புகளினாலும் தோழமைகளினாலும் மாபெரும் ஆபத்தில் இருக்கிற இந்த ஆத்துமாக்களுக்காக விசேஷ முயற்சி எடுக்கப்பட வேண்டும். நெகிழப்பட்ட ஏழைகளுக்கான கடமையை குறித்து அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறதே. நெகிழப்படும் ஐஸ்வர்யவான்களுக்கும் கொஞ்சம் கவனம் கொடுக்கப்படக்கூடாதா? உலக மகிமையின் ஒளியினால் பிரமித்து நித்தியத்தை நினைவில் வைத்திராத இவர்களை அநேகர் நம்பிக்கையற்றவராகவே பார்த்து அவர்கள் கண்களை திறக்க ஒன்றும் செய்வதில்லை. ஆயிரக்கணக்கான செல்வந்தர்கள் எச்சரிக்கப்படாமலேயே தங்கள் கல்லறைகளுக்கு சென்றிருக்கின்றனர். செல்வந்தரில் அநேகர் நம் பார்வையில் பாரமின்றி இருப்பதாக தோன்றினாலும் ஆத்தும பாரத்துடனேயே இருக்கிறார்கள். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடையவில்லை. தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று சொல்லுகிறவன் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிக்கிறான். ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே? அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. பிரசங்கி 5:10, யோபு 31:24-28, சங்கீதம் 49:7-8. ஐஸ்வர்யமும் உலக கணமும் ஆத்மாவை திருப்திப்படுத்தாது. ஐஸ்வர்யவான்களுக்குள் அநேகர் தெய்வீக நிச்சயத்திற்காக ஏதாவது ஆவிக்குரிய நம்பிக்கைக்காக ஏங்குகின்றனர். குறிக்கோளற்ற தங்கள் வாழ்க்கையின் ஒரே விதமான போக்கை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஏதாவது ஒன்றுக்காக அநேகர் ஏங்குகின்றனர். அதிகாரத்தில் இருக்கிற அநேகர் தாங்கள் பெற்றிராத ஒன்றின் தேவையை உணர்கின்றனர். ஆலயத்தில் ஏதோ நன்மை பெறுவதாக உணர்வதால் அவர்களில் சிலர் அங்கு போகின்றனர். அவர்கள் கேட்கிற போதனை இருதயத்தை தொடுவதில்லை. நாம் அவர்களிடம் தனிப்பட்ட விதத்தில் மன்றாடக்கூடாதா? ஒரு காலத்தில் செல்வந்தராய் இருந்தவர்கள் இல்லாமைக்கும் பாவத்திற்கும் பலியாகியிருக்கிறார்கள். வெவ்வேறு தொழிலிலும் வாழ்க்கையில் வெவ்வேறு நிலையிலும் இருந்தவர்கள் உலகத்தின் சீர்கேடுகளாலும் மதுபான உபயோகத்தாலும் இச்சையில் திளைத்ததாலும் மேற்கொள்ளப்பட்டு சோதனையின் கீழ் விழுந்திருக்கின்றனர். இவ்விதம் விழுந்து போன இவர்கள் பரிவையும் உதவியையும் கோரும் அதே நேரம் அந்த ஆழத்திற்கு இன்னும் இறங்காவிடினும் அதே பாதையில் தங்கள் பாதங்களை வைத்திருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் கவனம் கொடுக்கப்படக்கூடாதா? நம்பகமான கனமுள்ள பதவியில் இருக்கிற ஆயிரக்கணக்கானோர் ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிவிற்கு நடத்துகிற பழக்கங்களில் திளைத்திருக்கிறார்கள். சுவிசேஷ ஊழியரும் ஆட்சி நிபுணரும் எழுத்தாளரும் செல்வமும் தாளந்துகளும் கொண்ட மனிதரும் மிக பெரிய தொழில் திறமையும் உபயோகத்திற்கான வல்லமையும் கொண்ட மனிதரும் அனைத்து காரியங்களிலும் சுய கட்டுப்பாட்டின் அவசியத்தை காணாததால் சாவுக்கேதுவான ஆபத்தில் இருக்கிறார்கள். குருகளாகவோ அல்லது கண்மூடித்தனமாகவோ அல்லாது மனுக்குலத்திற்கான தேவனுடைய மாபெரும் நோக்கத்தின் வெளிச்சத்தில் அவர்களுடைய கவனத்தை இச்சையடக்கத்தின் கொள்கைகளுக்கு அழைப்பது அவசியம். மெய்யான இச்சையடக்கத்தின் கொள்கைகள் இவ்விதம் அவர்கள் முன் கொண்டு வரப்படுமானால் உயர் வகுப்பை சார்ந்தவர்களில் வெகு அதிகமானோர் அதன் மதிப்பை உணர்ந்து மனதார அவைகளை வரவேற்பார்கள். சரீர மன மற்றும் சன்மார்க்க வல்லமைகளை குறைத்து போடுகிற ஆபத்தான திளைப்புகளின் விளைவுகளை இந்த நபர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும். தேவனுடைய ஈவுகளின் உக்கிரானக்காரராக தங்கள் பொறுப்புகளை உணர அவர்களுக்கு உதவுங்கள். தீங்கு மாத்திரமே விளைவிக்கிறவைகளுக்கு இப்போது செலவு செய்யும் பணத்தில் எவ்வளவு நன்மைகள் செய்யலாம் என்பதை அவர்களுக்கு காண்பியுங்கள். முற்று விலக்கு உறுதிமொழியை, நன்மையானதை சரியான அளவில் எடுத்துக்கொள்வேன், தீமையானதை முற்றிலும் தவிர்ப்பேன். அவர்களிடம் கோரி மதுபானம் புகையிலை உட்பட பிற தீய திளைப்புகளுக்கு செலவிடும் பணத்தை நோயிற்றிருக்கிற ஏழைகளின் நிவாரணத்திற்காகவோ அல்லது குழந்தைகளையும் வாலிபரையும் உலகில் பிரயோஜனமாயிருக்க பயிற்றுவிப்பதற்காகவோ அர்ப்பணிக்கும்படி சொல்லுங்கள். அப்படிப்பட்ட மன்றாட்டுகளை கவனிக்க அநேகர் மறுக்க மாட்டார்கள். விசேஷமாக செல்வந்தர்கள் சிக்கிக்கொள்ளும் மற்றொரு ஆபத்தும் இருக்கிறது. இங்கேயும் மருத்துவ மிஷினரிகளுக்கு ஒரு களம் இருக்கிறது. உலகத்தில் செழிப்பாக இருந்து பொதுவான தீமைகளுக்கு ஒருபோதும் பணியாதிருந்தும் ஐஸ்வர்யத்தின் மேலுள்ள பிரியத்தினால் திரளானோர்கள் அழிவுக்கு கொண்டுவரப்படுகிறார்கள். சுமப்பதற்கு மிகவும் கடினமான பாத்திரம் வெறும் பாத்திரமல்ல, கழுத்து மட்டும் நிரம்பியிருக்கிற பாத்திரமே. அதுதான் மிக கவனமான சமநிலையில் வைக்கப்பட வேண்டும். உபத்திரவமும் துன்பமும் ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் கொண்டு வரும். ஆனால் செழிப்பு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் ஆபத்தானது. செல்வத்தை இழந்து துயரப்படுகிறவர்கள் மோசே வனாந்தரத்தில் பார்த்த எரிந்தும் சாம்பலாகி போகாத முச்செடியினால் எடுத்து காட்டப்படுகிறார்கள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த முச்செடியின் நடுவில் இருந்தார். அவ்விதமே இழப்பிலும் உபத்திரவத்திலும் காணக்கூடாதவருடைய சமூகத்தின் பிரகாசம் தேற்றவும் தாங்கவும் நம்மோடு இருக்கிறது. பல வேளைகளில் சுகவீனத்திலோ அல்லது இடுக்கத்திலோ வேதனைப்படுகிறவர்களுக்காக ஜெபங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆனால் செழிப்பும் செல்வாக்கும் படைத்த மனிதர்களுக்கு தான் நமது ஜெபங்கள் மிக அதிகம் தேவைப்படுகிறது. தங்கள் தேவையை உணர்ந்து வழிநடத்துதலுக்காக ஒவ்வொரு அடியிலும் தேவனை சார்ந்திருக்கிற சிறுமையின் பள்ளத்தாக்கில் ஓரளவு பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் உயர்ந்த சிகரத்தின் மேல் நிற்பதை போன்று இருந்து தங்கள் தகுதியின் நிமித்தம் மாபெரும் ஞானம் பெற்றதாக கருதப்படும் மனிதர்கள்தான் மாபெரும் ஆபத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர் தேவனை சார்ந்திருக்கவில்லை எனில் நிச்சயமாக விழுவார்கள். நேர்மையாக சம்பாதித்து செல்வந்தராய் இருப்பவரை வேதாகமம் கண்டனம் செய்வதில்லை. பணமல்ல, பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. செல்வத்தை சம்பாதிக்க தேவன்தான் மனிதனுக்கு வல்லமை கொடுக்கிறார். தன் செல்வத்தை சுயநலமின்றி செலவு செய்து தேவனுடைய உக்கிரானக்காரனாக செயல்படுகிறவனின் கைகளில் ஐஸ்வர்யம் அவனுக்கும் உலகத்திற்கும் ஆசீர்வாதமாயிருக்கிறது. ஆனால் அநேகர் உலக பொக்கிஷங்களின் மேலிருக்கும் ஆர்வத்தில் மூழ்கி தேவனுடைய கோரிக்கைகளுக்கும் சக மனிதரின் தேவைகளுக்கும் உணர்வற்றவர்களாகின்றனர். தங்களை மகிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக அவர்கள் தங்கள் செல்வத்தை கருதுகிறார்கள். அவர்கள் வீட்டோடு வீட்டையும் நிலத்தோடு நிலத்தையும் சேர்க்கிறார்கள். தங்களை சுற்றிலும் வருத்தத்திலும் குற்றத்திலும் வியாதியிலும் மரணத்திலும் மனிதர்கள் இருந்து கொண்டிருக்க அவர்கள் தங்கள் வீடுகளை ஆடம்பரங்களினால் நிரக்கிறார்கள். இவ்விதம் தங்கள் வாழ்க்கையை சுய சேவைக்கு கொடுப்பவர்கள் தேவனின் குணங்களை அல்ல தீயவனின் குணங்களையே வளர்க்கிறார்கள். இந்த மனிதருக்கு சுவிசேஷம் தேவை. அவர்கள் நிலைத்து நிற்கும் ஐஸ்வர்யங்களின் மதிப்பை காண பொருட்களின் மாயையிலிருந்து தங்கள் கண்களை திருப்ப வேண்டும். கொடுப்பதன் மகிழ்ச்சியையும் தேவனோடு சேர்ந்து உழைப்பதன் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்களுக்கு கட்டளையிட அவர் அழைக்கிறார். 1 தீமோத்தேயு 6:17-19. செல்வந்தரான உலகத்தை நேசிக்கிற உலகத்தை ஆராதிக்கிற ஆத்துமாக்கள் சாதாரணமான அல்லது தற்செயலான தொடர்பினால் கிறிஸ்துவிடம் இழுக்கப்பட முடியாது. பல வேளைகளில் இந்த நபர்களை சென்றடைவது மிகவும் கடினம். மிஷனரி ஆவியை பெற்று தோல்வியை ஏற்காமலும் ஊக்கத்தை இழக்காமலும் உழைக்கும் ஆண்களாலும் பெண்களாலும் அவர்களுக்காக தனிப்பட்ட முயற்சி எடுக்கப்பட வேண்டும். உயர்குடி வகுப்பாருக்காக வேலை செய்ய சிலர் விசேஷமாக தகுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். இவர்களை சென்றடையும் விதத்தை அறியவும் வெறும் சாதாரண அறிமுகத்திற்காக அல்ல, தனிப்பட்ட முயற்சியினாலும் உயிருள்ள விசுவாசத்தினாலும் ஆத்மாவின் தேவைகளுக்கு அவர்களை விழிப்படைய செய்து இயேசுவில் இருக்கும் வண்ணமாக சத்தியத்தின் அறிவிற்கு அவர்களை நடத்தி செல்வதற்கான ஞானத்தை அவர்கள் தேவனிடமிருந்து தேட வேண்டும். உயர் வகுப்பாரை சென்றடைவதற்கு அவர்களுடைய குறிப்பான சுவைக்கு பொருந்தக்கூடிய வாழ்க்கை முறையையும் வேலையின் விதத்தையும் பழகிக்கொள்ள வேண்டும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஐஸ்வர்ய தோற்றம், விலையுயர்ந்த மாளிகைகள், அதிக விலையுள்ள ஆடை, பொருட்கள், சுற்றுச்சூழல்கள், உலக வழக்கங்களோடு ஒத்துப்போதல், நாகரீக சமுதாயத்தின் செயற்கை மினுப்பு, பாரம்பரிய நாகரீகம், பேச்சில் அழகு போன்றவை அவசியம் என்று எண்ணப்படுகின்றன. இது ஒரு தவறு. உலக கொள்கையின் பாதை உயர் வகுப்பாரை சென்றடைகிற தேவனுடைய பாதை அல்ல. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை முரணற்றதாக சுயநலமின்றி கொடுப்பதுவே அவர்களை வல்லமையாக சென்றடையக்கூடியது. அத்தேனே பட்டணத்தின் தத்துவ ஞானிகளை சந்தித்ததில் அப்போஸ்தலனாகிய பவுலின் அனுபவம் நமக்கு ஒரு பாடத்தை கொண்டிருக்கிறது. மார்ஸ் மேடையில் சுவிசேஷத்தை கொடுத்தபோது பவுல் காரணத்தை காரணத்தாலும் அறிவியலை அறிவியலாலும் தத்துவத்தை தத்துவத்தாலும் சந்தித்தான். கேட்டவர்களில் மிக பெரிய ஞானிகள் ஆச்சரியமடைந்து மௌனப்படுத்தப்பட்டனர். அவனுடைய வார்த்தைகளை எதிர்த்து பேச முடியவில்லை. எனினும் அந்த முயற்சி குறைவான பலனையே கொடுத்தது. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வெகு சிலரே நடத்தப்பட்டனர். பவுல் அதற்கு பின் வேறு விதமான ஊழிய முறையை செயல்படுத்தினான். விரிவான வாதங்களையும் கொள்கைகளின் உரையாடலையும் தவிர்த்து கிறிஸ்துவை பாவிகளின் இரட்சகராக மிகவும் எளிய முறையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுட்டிக்காட்டினான். கொரிந்தியருக்கிடையேயான தன்னுடைய வேலையை குறித்து பின்னர் அவர்களுக்கு எழுதின போது, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றின சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது. 1 Cor 2:1-5 என்றான். மீண்டும் ரோமருக்கு எழுதின கடிதத்தில் அவன், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனெவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. Rom 1:16 என்கிறான். உயர் வகுப்பாருக்காக வேலை செய்கிறவர்கள் தூதர்கள் தங்களுடைய தோழர்களாக இருக்கிறார்கள் என்று நினைவு கூர்ந்து தங்களை உண்மையான கண்ணியத்தோடு நடத்தட்டும். மனம் மற்றும் இருதயத்தின் பொக்கிஷ அறையை என்று எழுதியிருக்கிறதே என்பதால் நிரப்பி வைக்கட்டும். கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வார்த்தைகளை நினைவின் அறையில் தொங்க விடட்டும். அவைகள் பொன்னையும் வெள்ளியையும் காட்டிலும் மிக அதிகமாக மதிக்கப்பட வேண்டும். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த வகுப்பாருக்கான ஊழியத்தில் அநேக சோர்வுகள் வரும். மனதை வேதனைப்படுத்துகிற அநேக வெளிப்பாடுகள் இருக்கும். ஆனாலும் தேவனால் எல்லாம் கூடும். பணம் சம்பாதிப்பதற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிற மனிதரின் மனங்களில் மனித முகவர்கள் வழியாக அவரால் வேலை செய்ய முடியும், வேலை செய்வார். மெய்யான மனந்திரும்புதலில் அற்புதங்கள், இன்று புரிந்து கொள்ளப்படாத அற்புதங்கள் செய்யப்படவிருக்கிறது. பூமியின் மிக பெரிய மனிதரும் தேவனுடைய அற்புதம் நடப்பிக்கும் வல்லமைக்கு அப்பால் இல்லை. அவரோடு இணைந்து உழைக்கிறவர்கள் தங்கள் கடமையை தைரியமாகவும் உண்மையாகவும் செய்வார்களெனில் பொறுப்பான இடங்களில் இருக்கும் அறிவும் செல்வாக்கும் உள்ள மனிதர்களை தேவன் மனம் மாற்றுவார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் தெய்வீக கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள அநேகர் நடத்தப்படுவார்கள். துன்பப்படும் மனுக்குலத்திற்கு முகவர்களாயிருக்க தேவன் அவர்களை எதிர்பார்க்கிறார் என்பது தெளிவுபடுத்தப்படும் போது அநேகர் பதிலளித்து தங்கள் பணத்தையும் பரிவையும் ஏழைகளின் நன்மைக்காக கொடுப்பார்கள். இவ்விதம் சுய விருப்பங்களிலிருந்து தங்களுடைய மனங்கள் வெளியே இழுக்கப்படும் போது அநேகர் தங்களை கிறிஸ்துவிற்கு ஒப்புக் கொடுப்பார்கள். தங்களுடைய செல்வாக்கு மற்றும் பணம் என்னும் தாளந்துகளுடன் தங்களை மாற்றுவதில் தேவனுடைய முகவராயிருந்த தாழ்மையான ஊழியக்காரரோடு நன்மை செய்யும் ஊழியத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக இணைவார்கள். பூமிக்குரிய தங்கள் பொக்கிஷங்களை சரியாக உபயோகிப்பதினால் பரலோகத்திலே குறையாத பொக்கிஷத்தை தங்களுக்கு சம்பாதித்து வைப்பார்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. கிறிஸ்துவிடம் மாறி வரும்போது அநேகர் தங்களுடைய சொந்த வகுப்பில் இருக்கிற மற்றவர்களுக்காக உழைக்கும்படி தேவனுடைய கரத்தில் முகவர்களாவார்கள். இந்த உலகத்தையே தங்களுடைய எல்லாமாக வைத்திருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்வது தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று உணருவார்கள். நேரமும் பணமும் தேவனுக்காக நேர்ந்து கொள்ளப்பட்டு தாலந்துகளும் செல்வாக்குகளும் கிறிஸ்துவிற்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் வேலைக்கு அர்ப்பணிக்கப்படும். இந்த விதமான ஊழியத்தினால் என்ன சாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சந்தேகத்தால் நோயிற்று லௌகீக வாழ்க்கையில் சலிப்புற்று அமைதியற்றிருந்த எத்தனை ஆத்துமாக்கள் தம்மிடம் வரும் அனைவரையும் முற்றுமுடைய இரட்சிக்க ஏங்கியிருக்கிற மாபெரும் மீட்பரிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நித்தியம் மாத்திரமே வெளிக்காட்டும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இரட்சகர். அவர் செட்டிகளில் ஆரோக்கியம் இருக்கிறது. ஆமீன்.